ළඟට ගරු ඩම් ස්වාමිනාදන මැතිමයිට පතම අපේ නියෝජ්‍ය කාරක සභාපයිතුමා මුලාසට පැමිණි ඇත.
Chairman, unfortunately, Honorable Bima Ratnayake has given all false statements regarding my progress as far as my ministry is concerned. I want to clarify that immediately because otherwise it's a very serious allegations that he has brought forward. Under the purview of my ministry, in the year 2016, 11,253 houses, 7,598 sanitation units, 1,293 commonwealths were constructed. Partially damaged houses were damaged during the war were renovated. In addition to these, 187 internal roads have been done, 27 hospitals have been repaired, 66 school buildings have been done and renovated, 8,902 water connections were provided in 2016. Under the provisions of the livelihood assistance, 12,757 families were provided equipment assistance of worth of 100,000 rupees each. All these supports were given in conflict affected areas, in the resettled areas last year, and as a result, poverty level at district and northern eastern provinces reduced. I think Honorable Member of Parliament should be more precise in what he speaks to this August Assembly without giving wrong and false statements. In 2017, 9,000 million has been allocated to the accelerated resettlement program of our ministry. We have constructed 5,811 houses, 2,553 sanitation units, 348 commonwealths are being constructed, and 905 partially damaged houses are being renovated. Additionally, 53 internal roads, 29 hospitals, 264 school buildings are being renovated, 3,313 water connections are being provided, 7,287 families were provided equipment assistance for their livelihood in the agriculture, fishery, livestock, palmera, and other self-employment units. And also, 8,975 domestic electricity connections are being provided. Construction of Manipai and Junaga market complexes in two stages have been already started. Four rice mills are being started. 181 minor tanks are being renovated in the northern province this year. All these were given to the resettled area, which was completely destroyed due to the war. After the fire accident occurred in Kilinochi market, 97 million was allocated to Kilinochi district to provide sophisticated fire brigade systems. Rupees 80 million was allocated to the construction of Kilinochi market, and the UDA was assigned to design this. According to the demand of a design market, it was requested to revise the plan again. Meanwhile, more housing requests come from district as urgent. All allocations was given for the construction of houses. Ministry has taken necessary action to provide artificial limbs and equipments to support the conflict affected disabled people. I wish to state that the allocation given in 2016 and 2017 is successfully utilized and has spent more than 92% to 95%. So please don't give us false information to this August Assembly. I am not interested how you got the documentation, but you are given false statements to this country. Whether you get it from the Parliament license, they must find out from the Parliament why they are giving wrong information. I have given the particulars to the Parliament. I am not interested how you got the documentation. I am only telling you, Honorable Member, but don't give false statement to this country. I have given you every statement now, the amount of work I have done, and don't make false statements and allegations.
No, you should not talk like this.
But I am talking like that.
Garu niyojya kathanayakathuma niyojya karaka sabhapathithumani parliamentary mantriyuru katha karana dewal wagakima mantriyuru thamai ganni. මේ ලේඛනය සෑම අමාත්‍යාංශයකම මුදල් වෙන් කිරීමේ ප්‍රගතිය පිළිබඳ මේ ලේඛනය පාර්ලිමේන්තු පුස්තකාලයෙන් ලබාගත් අපි පාර්ලිමේන්තු පුස්තකාලයෙන් ලබා ගන්නා දත්ත මේ පාර්ලිමේන්තුවේ සත්‍ය ලෙස පිළිගන්න තමයි කතා කරන්නේ. ඔවුන් මේක ලබා ගත තිබෙන්නේ මහා භාණ්ඩාගාරයෙන් ලබාගත් දත්ත මත. සියලුම අමාත්‍යාංශකන තිබෙනවා. මම මේක නැවත හැන්සාට් කරනවා. මම ඔබතුමාට අභියෝග කරනවා ඔබතුමාගේ දත්ත හැන්සාට් කරන්න කියලා.
Honorable Member of Parliament, At least you have the courtesy of checking that with my ministry and see what we have done. You're just getting up from the power seat and talking that we have not done anything for this year. For 2016 and 2017, we have done so much of work. And we have, as far as you are asking about the temples in Northern Province, we have renovated 196 temples in the Northern Province. Eastern Province, 173 temples. And other Northeastern, how we have altogether renovated 179. And total, we have spent about 548 temples have been renovated in the North and Eastern provinces, which has cost really 92.8 million to the Hindu ministry. So, and you had at one stage said that the Hindu ministry has not done any renovation to the temples that have been there. I think the honorable members of parliament here in the Northern province are here with me. You can find out from them. But don't make false statements and give wrong information to the public. I'm very sorry to say that you, being a responsible member of parliament, should not make statements of this nature. Thank you.
Thank you, Honorable Minister. Garu Butiga Patir.
Garu Mulasane Sitna, Niyojya Karakasabha Sabhaputtumani, Rate. ඉතා වැදගත් තමාත්‍යංශ කීපයක වැශීෂයට මගේ අදහස් ස්වල්පයක් එකතු කරන්න ලැබීම ගැන මම සන්තෝෂ වෙනවා විශේෂයෙන් අපි අමතක කරන්න අරකයි ලෝකේ දශක තුනක් ඇතුළත සිවිල් අරගල තුනකට මුහුණ දුන්නා නම් එහෙම මුහුණ දුන්නු රටවල් තියෙන ඉතා අතලොස්සයි ඒ අතරේ ලංකාව අංක එකේ මුලින්ම ආර්ථිකමය සහ වෙනත් කාරණා මුල් කරගෙන උතුරේ තාරුණ්‍ය නෙමෙයි කැරලි ගැහුවේ දකුණේ තාරුණ්‍ය. ඉන්පස්සේ තමයි 1975 ජුනි මාසේ 27 වෙනිදා මගේ මතකයේ විදිහට යාපනයේ පොන්නාලේ ප්‍රදේශයේ වර්ධරාජ පෙරමාල් කෝවිල වඳින්න ආපු ඇල්ෆ්‍රඩ් දොරයප්පට පළවෙනි වෙඩිපහර එල්ල වෙලා උතුරේ පළවෙනි අරගලේ ඇති වුණේ. එතකොට දකුණේ අරගල දෙකට නායකත්වය දුන්නු ඒ නායකයින් බිහි වුණේ හරියටම දකුණේ දෙවුන්දර තුඩුවට කිලෝමීටර් 5ක් විතර එහෙන් තියෙන ගොඩඋඩ ප්‍රදේශය තමයි රෝහණ විජේවීර මහත්තයාගේ ගම. එවැගේම උතුරේ අරගලයට මූලිකත්වය දුන්නු වේලුපිල්ලේ ප්‍රභාකරන් ඉපදුනේ උතුරේ කෙලවර වෙමු පේදුරු තුඩුවට කිලෝමීටර් 5කට හෝ ඊට ආසන්න වැල්වටිතුරේ ප්‍රදේශයේ උතුරේ දකුණේ තාරුණ්‍යයට ප්‍රශ්න තිබුණා ආර්ථිකමය මුල් වෙච්ච කාරණා වගේම භාෂාව කුලය දේශපාලන වශයෙන් විවිධ වුමනා එපාකම් ඉෂ්ට කිරීමේදී දේශපාලන කෝණයන්ගෙන් සලකා බැලීම 1989 අරගලවලින් පස්සේ මහාචාර්ය ලක්ෂ්මන් ජයතිලක මැතිතුමාගේ මූලිකත්වයෙන් රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමා පත් කරපු තරුණයන් පිළිබඳ කොමිෂන් සභාවට ආපු දකුණේ තරුණයෙක් කිව්වා 1948 මේ රටේ නිදහස ලැබුණා ඒක ඇත්ත හැබැයි හම්බුනේ කොළඹ රාජකීය විද්‍යාලයට 1956 මේ රටේ එක්තරා විදියක සංස්කෘතිකමය විප්ලවයක් වුණා හැබැයි ඒකේ සහයෝගය ලැබුණේ ඒකෙන් රස පහස ලැබුණේ කොළඹ ආනන්ද විද්‍යාලයට 87-90 අපි කැරලි ගැහුවේ අපේ ගමේ ඉස්කෝලේ නිදහස අරන් දෙන්න කියලා. එහෙනම් ඉතා පැහැදිලිව මේ රටේ තාරුණ්‍යයට එක පැත්තකින් භාෂාව පිළිබඳව අනිත් පැත්තෙන් ආර්ථිකමය කාරණා පිළිබඳව අනිත් පැත්තෙන් දේශපාලන කෝණයෙන් සියල්ල දේශපාලනීකරණය කිරීම පිළිබඳව ප්‍රශ්නයක් තිබුණා. කැරලි ගැහුවේ ඇඟේ තෙලේ වැඩි වෙලා නෙමෙයි උතුරේ දකුණේ තාරුණ්‍යය. ඒක අපි අමතක කරන්න නරකයි සදාතනිකව. මෙන්න මේ සියලු සන්දර්භයන් පිළිබඳව අවධානය යොමු වෙනුනේ මේ රටේ ජාතික සහජීවනයේ සංවාද සහ රාජ්‍ය භාෂා අමාත්‍යංශයත් ජාතික ඒකාබද්ධතා අමාත්‍යංශයත් එවැගේම උතුරේ පුනරුත්ථාපන කටයුතුත් එවැගේම මධ්‍යම කඳුකරය මේ සියලු ආයතන ක්‍රියාත්මක වෙන්නේ ගරු මූලාසනයේ ඉන්න සෙල්ව මඩිකල් නාදන් මැතිතුමනි මට සතුටුයි ඔබතුමා මේ වෙලාවේ ඉන්න එක ගැන මූලාසනයේ ලංකා ඉතිහාසයේ දෙවනි දමිළ ජාතික මම කොයි වෙලාවකවත් කිසිම උත්සවයක මේ අවසර ගන්න ගියත් ස්වාමින් වහන්සේලාගෙන් අවසරයි අන්‍යාගමික කියලා කියන්නේ අපි අන්‍යාගමික කියනකොටම කට්ටියක් පැත්තකට කරලා තමයි කතා කරන්නේ. මම කියන්නේ සහෝදර ජාතීන් සහෝදර ආගම් නියෝජන කැන්සල්. ලංකාවේ දෙවනි වරට තමයි විපක්ෂ නායකවරයෙක් අපේ සහෝදර ජාතියක් නියෝජනය කරමින් පත් වෙලා ඉන්නේ. මම දන්න තරමට පළවෙනි දමිළ ජනතාව නියෝජනය කරපු අපේ සහෝදර ජාතියක් වන දමිළ ජනතාව නියෝජනය කරපු විපක්ෂ නායක අපපිල්ලේ අමිර්තලිංගම් මැතිතුමා දකුණේ ඇවිල්ලා නැහැ. දකුණට ආපු පළවෙනි විපක්ෂ නායකවරයා තමයි සහෝදර ජාතියක් නියෝජනය කරන ආර් සම්බන්ධන් මැතිතුමා. මට පුළුවන් වුණා ආර් සම්බන්ධන් මැතිතුමා, ඒ වගේම සෙල්ලම් මඩෙක්කල් නාදන් මැතිතුමා, සුමන්දිරන් මැතිතුමා මාතරට එක්කන් ගිහිල්ලා මාතර වෙහෙර විහාරවල ඉන්න ස්වාමින් වහන්සේලා, ඒ වගේම හින්දු ආයතනවල, ඒ වගේම දකුණේ තාරුණ්‍ය මුණ ගැහෙන්නේ. ඒ අපි යන මොහොත වෙනකොට ඇති වෙලා තියෙන සන්දර්භය මොකක්ද? යාපනයේ විශ්වවිද්‍යාලේ සිංහල දරුවෝ වෙස් නැටුම් කණ්ඩායමක් එක්ක යම්කිසි සංදර්ශනයක් කරාම ඒ පිළිබඳ අරගලයක් ඇති වුණා. දෙපිරිසක් අතර මම ඒ සිංහල දෙමළ ගැටුමක් කියන්නේ, දෙපිරිසක් අතර ගැටුමක් ඇති වුණා. හැබැයි එහෙම තියෙද්දි සම්බන්ධන් මැතිතුමාලා, අඩෙක්කල් නාදන් මැතිතුමාලා, සුමන්දිරන් මැතිතුමාලා අපි උත්සව සභාවට එක්කන් ගියේ උතුරදී අරගලයට මුල් වෙච්ච වෙස් නැටුම් කණ්ඩායමක් ඉදිරියෙන් තියාගෙන. ඒ නිසා මම ශ්‍රී ලාංකිකයෙක්, මං ආඩම්බර වෙනවා. ජාතිකත්වය තුළ මම හොඳ සිංහලෙක්, ආගම තුළ මම හොඳ බෞද්ධෙක්. මම ශ්‍රී ලාංකික සිංහල බෞද්ධයෙක් කියලා කියන්නේ හරි අභිමානෙයි. හැබැයි එය මා බෞද්ධයෙක් වීම නිසාම සහෝදර ජාතීන් තලන්න පෙලන්න මගේ බෞද්ධකම මම කොයි වෙලාවකවත් පාවිච්චි කරන්නේ නැහැ. මම හොඳ ශ්‍රී ලාංකික සිංහලෙක් වීම ගැන මං ආඩම්බර වෙන අතරෙම මගේ සිංහලකම සහෝදර ජාතීන් තලන පෙරණ මෙවලමක් විදිහට මම පාවිච්චි කරන්නේ නැහැ. ඒ නිසා අපි සතුටු වෙනවාද මේ අමාත්‍යංශ මේ විදිහට ඇති කළ කටයුතු කරන්න පුළුවන් වීම පිළිබඳව. හැබැයි මීට අවුරුදු 3-4කට කලින් මේක නෙමෙයි තිබුණු තත්ත්වේ. මම මාතර දිස්ත්‍රික්කේ කියන්නම්, සෑම දිස්ත්‍රික්කයකම සෑම ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයකම ඉන්නවා ජාතික ඒකාබද්ධතා නිලධාරී. 2015 ජනවාරි 8 වෙනිදා වෙනකන් මනෝ ගණේෂන් මැතිතුමා යටතේ තියෙන ජාතික ඒකාබද්ධතා අමාත්‍යාංශ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවල ඉන්න නිලධාරී මාසකට සැරයක් වැඩ කරලා තමුන් වැඩ කරායි කියලා වාර්තා එවන්න ඕන අමාත්‍යාංශයට. මාතර දිස්ත්‍රික්කේ මම දන්නේ අනිත් දිස්ත්‍රික්කවල දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලවල ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවල වූ සාතිශය වාර්තා ප්‍රමාණය බොරු. ජාතික ඒකාබද්ධතා වෙනුවෙන් වැඩ කරායි කියලා එවපු වාර්තා බොරු. ඒ වාර්තාවල කිසි දෙයක් තිබුණේ නැහැ. ඇයි ඒකට හේතුව? සමහර අන්තවාදීන් කියලා තිබුණා ජාතික ඒකාබද්ධතා වැඩ කරන්න එපා කියලා. ඒ කියලා තිබුණේ ඉහළ මට්ටමේ දේශපාලඥයන්වත් නිලධාරීන්වත් නෙමෙයි. සමහර ස්වාමීන් වහන්සේලා ප්‍රාදේශීය ලේකම්වරුන්ට දිස්ත්‍රික් ලේකම්ට නියෝග දීලා තිබුණා වාර්තා ඕන ඕන වාර්තාවක් හදලා යවා ගන්න. හැබැයි ජාතික ඒකාබද්ධතා වැඩ කිරීම මෙහෙ බොරු කියලා. එහෙම තත්ත්වයක් තිබුණේ. ඒ නිසා මම කියනවා, මම මූලාසනයේ ඉන්න නියෝජ්‍ය කාර්ක සභා සභාපතිතුමනි, 2002 මම මාතර දිස්ත්‍රික්කේ පටන් ගත්ත දමිළ භාෂා පුහුණු වැඩසටහන ඔබතුමා ආව, ඔබතුමා දැක්කා. 2000ක් විතර අවුරුද්දකට අපි දමිළ භාෂා උගන්වන රජයේ අරමුදල් රුපියලක්වත් නැතුව, උතුරේ තාරුණ්‍යයට සිංහල උගන්වනවා වගේ දකුණේ තාරුණ්‍යයට අපි දමිළ භාෂා උගන්වන්නට ඕනේ. ඒ වුණොත් තමයි මේ අවිශ්වාසය බිඳින්න පුළුවන්, මේ සංහිඳියාව ඇති කරන්න ඕනේ. මම මේ වෙනකොට අඩුම ගානේ 15,000කට විතර 2002 අවුරුද්ද ඉඳලා මේ 2017 වෙනකන් රජයේ අරමුදල් නැතුව පෞද්ගලික අනුග්‍රාහකයන්ගේ සහයෝගයෙන් අපිට ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් වෙලා තියෙනවා. මාතර දිස්ත්‍රික්කේ දමිළ භාෂා පුහුණු කරද්දී මනෝ ගණේෂන් මැතිතුමා ආවා මේ අවුරුද්දේ මුල, ඒ තිබුණු උත්සවයකට එතුමා දැක්කා 2000කට විතර. එතුමාගේ අමාත්‍යංශයෙන් කිසිම අරමුදලක් ගන්න නැතුව අපි ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. මනෝ ගණේෂන් මැතිතුමනි, ඔබතුමා යටතේ තියෙන ජාතික භාෂා හා අධ්‍යාපන පුහුණු ආයතනය අගලවත් රාජ්‍ය භාෂා ආයතනයනුත් කරනවා, රාජ්‍ය භාෂා දෙපාර්තමේන්තුවනුත් කරනවා මේ පුහුණු වැඩසටහන. පුළුවන් නම් එක තැනකින් වැඩි මුදල් ප්‍රමාණයක් යොදවලා ක්‍රියාත්මක කරන අතරේ මම ඔබතුමාගේ ඉල්ලනවා නිලට්ටක නැත්තම් ජාතික ඒකාබද්ධ ජාතික භාෂා අධ්‍යාපන පුහුණු ආයතනය උපාධි දෙන ආයතනයක් බවට පත් කරන්න. තාම ඩිප්ලෝමා දක්වා විතරයි යන්නේ. සාගර විශ්වවිද්‍යාලයට දෙන්න පුළුවන් නම් වෙනම පනතකින් උපාධි. සමාජ සේවා අමාත්‍යංශයට තියෙන සමාජ සේවා ආයතනය දෙන්න පුළුවන් නම්, ජාතික අධ්‍යාපන ආයතනයට උපාධි දෙන්න පුළුවන් නම් ඇයි ඔබතුමාලට බැරි උපාධි දෙන්න තැනට පත් කරන්න? ඒ නිසා අගලවත්ත වගේ සුන්දර ප්‍රදේශයක තියෙන ජාතික භාෂා හා අධ්‍යාපන වුණු ආයතන තව ගොඩනැගිලි ප්‍රමාණය වැඩි කළා. ලැංග්වේජ් ලැබෝටරිස් නැත්නම් භාෂා විද්‍යාගාර පරිගණකත් එක්ක තව එකතු කළා. ඔව් මට තව වෙලාව ලැබෙනවායි කියලා කිව්වා. ඒ විනාඩි 5ත් එක්ක මම කතා කරන්නේ. ඒ නිසා මම කියනවා ඒ වගේම රට පුරා එයට උපායතන ජාලයක් සමිමත් කිරීම ඉතා වැදගත්. ඒ වගේම මම සඳහන් කරන්නට අවශ්‍යයි ඒ සඳහා වැඩියෙන් අරමුදල් ලබා ගැනීමේදී රාජ්‍ය අරමුදල් වලට අමතරව අමාත්‍යංශයට ව්‍යාපෘති වාර්තා ලියලා අවශ්‍ය නම් දේශීය විදේශීය අනුග්‍රහයන් සහයෝගයන් ලබා ගන්න පුළුවන්කම තියෙනවා. ඒ වගේම මම සඳහන් කරන්නට ඕනේ විශේෂයෙන්ම පළනි දිගම්බරම් මැතිතුමාට තියෙන කඳුරට නවගම්මාන යටිතල පහසුකම් මහා ප්‍රජා සංවර්ධන අමාත්‍යංශය. ගරු නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමනි, විශේෂයෙන් මම මෙන්න මේ කාරණය කියන්න ඕනේ. මහනුවර දිස්ත්‍රික්කයේ විශේෂයෙන් නුවරඑළිය බදුල්ල දිස්ත්‍රික්ක දෙක, කෑගල්ල රත්නපුර දිස්ත්‍රික්ක, වතුආශ්‍රිත ප්‍රජාව සහ මාතලේ දිස්ත්‍රික්කය විශාල වශයෙන් ජීවත් වෙනවා. ගාල්ල මාතර වගේ ප්‍රදේශවල වතුආශ්‍රිත ජීවත් වෙන අපේ සහෝදර දමිළ ජනතාව බරපතල ගැටලු මැද්දේ ඉන්නේ. ඉතිහාසයේ මධ්‍යම කඳුකරේ නියෝජනය කරමින් ආපු දමිළ ජනතාවගේ උමනායපාගම් වෙනුවෙන් පෙනී හිටපු නායකයෝ කියපු අය මේ ගාල්ල මාතර වගේ දිස්ත්‍රික්ක ගැන අවධානය යොමු කරේ නැහැ. විශේෂයෙන් මාතර දිස්ත්‍රික්කයේ හුලන්දාව මගේ මැතිවරණ කොට්ටාස දමිළ ජනතාව ජීවත් වෙන ගම්මානයක්, දෙනියාය, එවැගේම පස්කොට ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසවල දමිළ ජනතාව ජීවත් වෙනකොට දැඩි පීඩනයකින් හිටියේ. වතු ආශ්‍රිත ලයින් නිවාස ඉතාම නරක තත්ත්වයක තියෙන්නේ. අදටත් ගිහිල්ලා බැලුවොත් තකරම් දිරලා, මූලික සනීප ආරක්ෂක පහසුකම් නැහැ. එවැගේම සෞඛ්‍ය ආරක්ෂක තත්ත්වයන් ඉතාම පහළ තත්ත්වයක තියෙන්නේ. මේ අය වෙනුවෙන් පෙරපාසල්, සෞඛ්‍ය මධ්‍යස්ථාන, ප්‍රජා මධ්‍යස්ථාන සහ පිරිසිදු පානීය ජලය අද වෙනකොට මාතර දිස්ත්‍රික්කයේ ජල සම්පාදන මණ්ඩලය කියන ප්‍රජා ජල ව්‍යාපෘති වලින් 80% ඊකෝලයි බැක්ටීරියා තියෙනවා කියලා. එහෙනම් පිරිසිදු පානීය ජලය ලබා දීම අවශ්‍යයි. විශේෂයෙන් අධ්‍යාපනය. අපි ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඔබතුමා නිවාස ලබා දීම කරා. හැබැයි ඒ කටයුත්තේදී ඔබතුමා යටතේ තියෙන වැවිලි මානව සම්පත් භාරේ ඔබතුමත් එහි සභාපතිතුමත් ලොකු කැපකිරීමක් කරනවා. අමාත්‍යංශයේ ලේකම්තුමිය ඇතුළු නිලධාරීන් ලොකු කැපකිරීමක් කරනවා. හැබැයි වැවිලි මානව සම්පත් භාරය තුල සභාපතිතුමාට පහලින් ඉන්න පළාත් දිස්ත්‍රික්ක මට්ටමේ ඉන්න නිලධාරීන් ඉතා නරක විදියට අර මැදිහත් වීම කරමින් ඒ ඔබතුමාලා ගන්න ක්‍රියාමාර්ගයක් කකුලෙන් අදිනවා කියලා මම වේදනාවෙන් සහ ලැජ්ජාවෙන් කියනවා. ආණ්ඩුව නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් විදියට ලැජ්ජාවෙන් ටෝනේ. ඒ වගේම වැවිලි මානව සම්පත් භාරය ඍජුව අමාත්‍යංශයට මැදිහත් වෙන්න පුළුවන් විදිහේ යාන්ත්‍රණයක් හදාගත්තේ නැත්නම් මේ වැවිලි මානව සම්පත් භාරය සුදුවලියෙක් බවට පත් වෙනවා විතරක් නෙමෙයි, එය දූෂිතයන්ගේ වංචාකාරයන්ගේ බඩපිනුම් ගන්න තෝතැන්නක් බවට පත් වෙයි කියලා මම සඳහන් කරන්න ඕනේ. තව විනාඩි කීපයක් මට දෙනවායි කියලා කියපු හින්දා ඔබතුමා මට දෙන්න. ඒ වගේම
already 5 minutes giving
no another 3 minutes please. කවුරුත් අපේ කතා කරන්නේ ඒකයි. ඒක නිසා මම
only 2 minutes මන්දිරතුමා.
all right another 2 minutes. ඒ වගේම විශේෂයෙන් අධ්‍යාපනයේ වතු ආශ්‍රිත අධ්‍යාපනයේ තියෙන ගැටලුව. වතු ආශ්‍රිතව බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද අපිට එන්නේ වතු ආශ්‍රිතව තියෙන පාසල් දමිළ මාධ්‍ය පාසල්. මේවට එන්නේ ශ්‍රීපාද විද්‍යාපීඨයෙන් එන ගුරුවරු. ආවට වඩා ඉක්මනට යන්න හදන්නේ. ඒකට හේතුව ඒවට එද්දිම එන්නේ නුවරඑළිය, මාතලේ, බදුල්ල, කෑගල්ල, රත්නපුර වගේ දිස්ත්‍රික්ක වලින්. අපේ දිස්ත්‍රික්ක වලින් එන්නේ බොහොම සීමිත දෙනයි. ඒ නිසාම ඒ පාසල් වල අධ්‍යාපනයේ ගැටලුවක් තියෙනවා. ඒ අධ්‍යාපනයේ ගැටලුව නිසාම අවුරුදු 12 13 14 වෙනකොට අධ්‍යාපනය අතහැරලා දාලා යනවා. ඒ නිසා ඒ දරුවෝ ඉගෙන ගන්නේ නැහැ. ඒ නිසා ඒ දරුවන්ගෙන් වැඩි පිරිසක් අධ්‍යාපන ඉහළට යන්නේ නැහැ. ඉහළට යන්නේ නැති නිසාම ඒ දරුවෝ අතරින් අපිට ගුරුවරු හොදාගන්න බෑ. ඒ නිසාම ආපහු සරයක් මේක අර ආර්ථික විද්‍යාවේ දිලිඳුකමේ විෂම චක්‍රය වගේ අධ්‍යාපනයේ විෂම චක්‍රයක තමයි විශේෂයෙන් ගාල්ල මාතර වගේ දිස්ත්‍රික්කවල වතු ආශ්‍රිත අපේ සහෝදර දමිළ ජනතාව ජීවත් වෙනකොට තත්ත්වයක් තියෙන්නේ. ඒ නිසා මම ඉතා පැහැදිලිව කියනවා මෙන්න මේ තත්ත්වය බිඳින්න ඕන. ඒ තත්ත්වය බිඳින්න නම් අපේ ප්‍රදේශයෙන්ම ගුරුවරු පත් කරගන්න ඕන. එහෙම වුණොත් තමයි අපේ වතු ආශ්‍රිත සහෝදර ජනතාවගේ අධ්‍යාපන තත්ත්වය ඉහළ නංවන්න පුළුවන් වෙන්නේ. ඒ සඳහා සහයෝගය අවශ්‍යයි කියන එක මම ඉතා ගෞරවයෙන් මතක් කරනවා. වගේම හින්දු ආගමික ස්ථාන පුනර්ජීවනය. මෙහිදිත් අපේ ප්‍රදේශවල තියෙන හින්දු ආගමික ස්ථාන පුනර්ජීවනය සම්බන්ධයෙන් මම ස්වාමිනාදන් මැතිතුමාගේ අවධානය යොමු කරනවා. උතුරු නැගෙනහිර වගේම මධ්‍යම කඳුකරේ වගේම අපේ ප්‍රදේශවල හුදකලා දමිළ ජනතාවගේ ගම්මානවල හින්දු කෝවිල් ඉතා නරක තත්ත්වයෙන් තියෙන්නේ. ගංවතුරට අහු වෙනවා, අතුගඩන් වැටෙනවා, නාය යනවා. ඒ නිසා වාර්ෂිකව ගාල්ල මාතර වගේ ප්‍රදේශවල ජීවත් වෙන ඒ ජනතාවගේ වඳුම් බිඳුම් කරන ස්ථාන සම්බන්ධයෙන් යම්කිසි මට්ටමකින් වැඩි සහයෝගයක් ලබා දීම අවශ්‍යයි කියලා මම මතක් කරනවා. ඒ වගේම බන්ධනාගාර ප්‍රතිසංස්කරණ සම්බන්ධයෙන් බන්ධනාගාර නියාමකවරුන්, ජේලර්වරුන්, බන්ධනාගාර අධිකාරීවරුන් ඇතුළු නිලධාරීන් පහසුකම් සැපයීම. ඒ වගේම ආරක්ෂාව. අපි දැක්ක පහුගිය කාලේ බන්ධනාගාර නිලධාරීන් ඉතා නරක විදියට අපරාධකරුවන්ගේ වෙඩි උණ්ඩවලට ලක් වුණා. අපි ඒ නිලධාරීන් මියගිය නිලධාරීන්ට ආචාර්ය පුද කරන්න ඕන. මට මතකයි මීට අවුරුදු 10කට 12කට කලින් මගේ ඥාතිවරයෙක් වැලිකඩ බන්ධනාගාරයේ කුඩු මාෆියාවට එරිව සටන් කළා. උපාලි තෙන්නකෝන් කියන ප්‍රධාන ජේල මහත්තය වෙඩි කාලා මැරුවේ මගේ ළඟ ඥාතියෙක්. ඒ නිසා මම දන්නවා මේ නිලධාරීන්ට තියෙන ප්‍රශ්න. ඒ වගේම රැඳවියන්ගේ සුබ සාධනය, විශේෂයෙන්ම රැඳවියන් වෙනුවෙන් උපදේශන වැඩපිළිවෙලක් මම ඉවර කරනවා, විනාඩියෙන් ඉවර කරනවා අපේ මන්ත්‍රීතුමා. ඒ නිසා රැඳවියන්ගේ මේ රැඳවියන් වෙනුවෙන් උපදේශන ක්‍රියාවලිය ඉතා වැදගත්. මොකද අද උපදේශනය සහ මාර්ගෝපදේශනය ඉතා වැදගත් අංශ දෙකක්. මෙයිනුත් උපදේශනය කවුන්සලර්ස්ලා බන්ධනාගාර තුළ ඉන්න බන්ධනාගාර නිලධාරීන්ගෙන් තෝරාගත්ත පිරිසක් කවුන්සලර්ස්ලා විදියට පුහුණු කරන්න ඕනේ. ඊට අමතරව ඔවුන් ඍජුවම කවුන්සලර්ස්ලා විදියට බඳව ගන්න පුළුවන් නම් පිරිසක් ඒ සඳහා අවශ්‍ය විදියට නීති රීති සහ ඒ රාමු වෙනස්කම් කරන්න පුළුවන් නම් ඉතා වැදගත්. ඒ නිසා සෑම බන්ධනාගාරයකටම අඩුම ගානේ උපදේශකවරුන් කීප දෙනෙකුත් බඳව ගන්න කියන ඉල්ලමින් මේ රටේ වැදගත් මේ අමාත්‍යාංශ කීපය වෙනුවෙන් වැඩි මුදල් ප්‍රමාණයක් වෙන් කිරීම වගේම මේ මුදල් උපරිම මට්ටමින් වියදම් කිරීම අපේ හිස සහ දෙවුර මත පැටුණු වගකීමගේ ශුද්ධ වූ වගකීම අතරින් නැතුව ක්‍රියාත්මක වෙයි කියලා මම අපේක්ෂා කරනවා. බොහොම ස්තුතියි.
ගෞරව ශ්‍රීධර.
ගෞරව குழுக்களின் பிரதித்த அவிசாரவர்களே, இன்றைய தினம் பெருந்தோட்ட மற்றும் மலையக உட்கட்டமைப்பு அமைச்சின் கீழும் தேசிய நல்லிணக்க அமைச்சின் கீழும் தேசிய சகவாழ்வு அமைச்சு மேல்குடியேற்ற அமைச்சு இந்த அமைச்சுகளுக்கு கீழே சில வார்த்தைகளை பதிவு செய்து கொள்வதிலும் சில விடயங்களை முன்னிறுத்துவதிலும் கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக தோட்டப்புற பாடசாலைகளில் ஆசிரியர்களை நியமனம் செய்கின்ற பொழுது பல்வேறுபட்ட நெருக்கடிகளை அந்த மலையகத்திலே வாழுகிற ஆசிரியர்கள் மாணவர்கள் எதிர்கொள்கின்ற சூழல் தொடர்ந்தும் அங்கு ஒரு பாதகமான சூழலை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. மிக முக்கியமாக ஆசிரிய உதவியாளர்களாக பெருந்தோட்ட பாடசாலைகளிலே 2014 ஆண்டு ஆவணி மாதம் 8ஆம் தேதி வெளியான வர்த்தமானிக்கு அமைவாக 2015 5ஆம் மாதம் 19ஆம் தேதி மற்றும் 2015 5ஆம் மாதம் 19ஆம் தேதி இரண்டு நாட்களிலும் 1688 பேரும், இரண்டாங்கட்டமாக 370 பேரும், மூன்றாங்கட்டமாக 158 பேரும், 4ஆம் கட்டமாக 370 பேரும் இவ்வாறு ஆசிரிய நியமனத்துக்குள் உள்வாங்கப்பட்டார்கள். 3000 பேர் ஆசிரிய உதவியாளர்களாக மலையகத்திலே அவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள். இவர்கள் அடிப்படையிலே கல்வி தகுதிகள் அனைத்தையும் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் காப்போத்த உயர்தரத்திலே 3 பாடங்களிலும் சித்தி பெற்றிருக்கிறார்கள். வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இவர்களுக்கு 6000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாகவும், இவர்கள் 5 வருட காலங்களை பூர்த்தி செய்த பிற்பாடுதான் இவர்களுக்கு நிரந்தர ஆசிரிய கலாசாலையோ அல்லது ஏதோ ஒரு பட்டத்தை பெற்ற பின்பாடுதான் அவர்களுக்கு நிரந்தர நியமனமும் சம்பளமும் வழங்கப்படும் என வர்த்தமானியில் கூறப்பட்டது. இந்த இலங்கை நாட்டிலே சாதாரணமான ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளருக்கு கூட 30000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. அண்மையிலே பிரதமர் கூட இந்த நாட்டினுடைய அடிப்படை சம்பளம் 40000 ரூபாவாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மிகவும் ஒரு வறுமையான இடத்திலே கடினமான ஒரு மலைப்பகுதிகளிலே வாழ்ந்து அங்கே கல்வியை கற்று காப்போத்த உயர்தரத்திலே 3 பாடங்களில் சித்தி பெறுதல் என்பது பெரிய முயற்கொம்பான விடயமாகும். இவ்வாறான ஒரு நிலையிலிருந்து அந்த இடத்திலே சித்தி பெற்றவர்கள் அந்த பகுதி மாணவர்களுடைய கல்விக்காக மிகுந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே ஆசிரிய உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அவ்வாறு நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுகிறது என்றால் ஏனைய இடங்களிலே உள்ளவர்களுடைய நிலையோடு இவர்களை ஒப்பிட்டு பாருங்கள். 3,000 ஆசிரியர்கள் என்பது வெறுமனே சொல்லளவில் அவர்கள் 3,000 பேராக இருக்கலாம். ஆனால் அந்த 3,000 பேரும் 3,000 குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். 15,000 குடும்ப உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். மிகுந்த வறுமையோடு வாழ்ந்து கல்வியை முடித்து ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு வந்த அவர்கள் இன்று தங்களால் ஒரு உரிய சம்பளத்தை பெற முடியாமல் திணறுகிறார்கள். இது ஒரு நியாயமற்ற முறையிலே இந்த நாட்டில் அந்த ஆசிரியருடைய செயல்பாடு நோக்கப்படுகிறது. குறிப்பாக அரசாங்கத்தினால் விசேடமாக வழங்கப்பட்ட 10,000 ரூபாய் கூட அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இது ஒரு பெரிய அநியாயம். இந்த நாட்டிலே ஒரு சாதாரண அரச ஊழியராக இருக்கின்றவருக்கு கூட வழங்கப்படுகின்ற 10,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு இந்த மலையகத்திலே நியமிக்கப்பட்ட பெருந்தோட்டங்களில் நியமிக்கப்பட்ட ஆசிரிய உதவியாளர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு உடனடியாக இந்த அரசாங்கம் பெருமனே வர்த்தமானி அறிவித்தல்களை மட்டும் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. ஏற்கனவே வர்த்தமானி அறிவித்தல் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த அறிவித்தலுக்கு பிற்பாடுதான் சில மாற்றங்களை செய்து அவருடைய சம்பளத்தை 10,000 ரூபாயாக மாற்றியது. அண்மையில் கூட அவர்கள் அவிசாவளை, கொட்டகலை மற்றும் மட்டக்களப்பு, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல கல்வியியல் சாலைகளில் கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்னால் வந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் யாருமே அவர்களை கண்டுகொள்ளாத அளவில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைமை இருப்பது வேதனையானது. அவருடைய குடும்ப நிலைமைகளை முதல் கவனத்தில் எடுக்க வேண்டும். சாதாரணமாக இந்த நாட்டிலே ஒரு 10,000 ரூபாயோடு தங்களுடைய குடும்பத்தையும் பார்த்து
மலையக ஆசிரிய உதவியாளர் தொடர்பாக உங்களது கருத்து பாராட்டத்தக்கது. உண்மையிலே எங்களது அரசாங்கத்தின் மூலமாக தற்சமயம் மலையக விவகார செயற்பாட்டு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே தமிழ் போக்கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லோருமே அடங்குகின்றோம். பிரதமர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவின் முதல் கலந்துரையாடல் 2 வாரம் நடைபெற இருக்கின்றது. அதன்போது நிச்சயமாக முதல் பிரச்சனையாக நாங்கள் இந்த மலையக உதவி ஆசிரியர்கள் பிரச்சனை தொடர்பாக கவனம் எடுக்கிறது தீர்மானித்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
நன்றி, நன்றி, மிக்க நன்றி. எங்களுடைய கௌரவ அமைச்சர் மனோ கணேசன் அவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு நாங்கள் செவிசாய்க்கிறோம். நான் ஒரு சகோதர எங்களுடைய இனம் சார்ந்த அடிப்படையிலே அவர்கள் எல்லோருக்கும் அனுப்பிய கடிதங்கள் எனக்கும் வழங்கியிருந்தார்கள். அவை எனக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கிறது அவருடைய கருத்தை இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கு. அதே நேரம் நீங்களும் அதில் எடுத்திருக்கிற முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். ஆகவே நான் இத்தோடு அவருடைய அந்த உறுதிமொழியோடு என்னை நிறுத்துகிறேன். ஏனென்றால் இதற்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய முற்போக்கு கூட்டணியினுடைய அந்த தீவிரமான செயல்பாட்டிலே விரைவாக அவர்களுக்கு இன்னொரு கவனம் செலுத்தப்பட வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களே, அவர்களுக்கு எப்பொழுது இந்த ஆசிரிய உதவியாளர்களாக நியமனம் வழங்கப்பட்டதோ அந்த டேட்டிலிருந்து, அந்த தேதியிலிருந்து அவர்கள் ஆசிரியர்களாக உள்வாங்கப்பட வேண்டும். இங்கே வர்த்தமானியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்பொழுது பயிற்சியை முடிக்கிறீர்களோ அந்த நாள்தான் உங்களுடைய நியமன தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் அவர்கள் எந்த தேதியிலே அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டதோ, ஆசிரிய உதவியாளர்களாக வழங்கப்பட்டதோ அந்த தேதியிலிருந்து அவர் நிரந்தர நியமனத்துக்கு உள்ளிருக்கக்கூடிய வகையிலே, அவருடைய சேவையை கணக்கில் எடுக்கக்கூடிய வகையிலே நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு இந்த இடத்திலே நான் இந்த விடயத்தை நிறைவு செய்து கொண்டு, மிக முக்கியமாக மலையகத்தில் இன்னொரு விடயம் நான் நினைக்கிறேன், அதில் நீங்கள் கூடிய கவனங்களை செலுத்துகிறீர்கள். முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் அதில் இருக்கின்ற எல்லோருமே அங்கே இருக்கின்ற மக்களுக்கான அந்த 7 பேஜ் காணி கூட அவர்களை பொறுத்தவரை போதாத ஒரு நிலைமை. அது அமைச்சரவை பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய மக்களுக்கும் அதிலே கிடைத்தவர்கள் போக கிடைக்காதவர்களுக்கும் அந்த 7 பேஜ் என்பதற்கு அப்பால் அந்த காணியினுடைய அளவு கூட்டப்பட வேண்டும். அவர்கள் ஒரு தொழிலை செய்யக்கூடிய வகையில், தங்களுடைய தோட்டங்களை செய்யக்கூடிய வகையில் தொடர்ந்தும் நான் நினைக்கிறேன் தேயிலை உற்பத்தியோ அல்லது ரப்பர் உற்பத்தியோ இந்த நாட்டில் இன்னும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அது ஒரு கட்டத்தில், ஒரு காலகட்டத்தை தாண்டுகிற பொழுது அந்த தொழில்கள் இங்கே அருகி செல்லுகின்றன. ஆகவே அந்த மக்கள் ஒரு சொந்த நிலத்திலே தாங்கள் சுயமாக உழைக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான காணிகள் அவருடைய தொழில் முயற்சி செய்யக்கூடிய வகையிலே வழங்கப்பட வேண்டும். அதனையும் நான் நினைக்கிறேன் நீங்கள் முற்போக்கு கூட்டணி ஒரு பெருமுயற்சி கூடாக அதனை கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்று, அந்த முயற்சிக்கு எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் என்பதையும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக முக்கியமாக இந்த எங்களுடைய மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்கள் இங்கே சபையில் இருக்கின்ற காரணத்தினால் நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இன்று நீண்ட நாட்களாக இந்த கேப்பாப்புலவு இரணதீவு மக்களுடைய பிரச்சினை இழுபட்டு கொண்டே செல்கிறது. இரணதீவில் இருக்கிற மக்கள் கேட்கிறார்கள், காணிகளை அளக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, எங்களுடைய அமைச்சர் சுவாமிநாதன் ஐயா அவர்களும் பாதுகாப்பு துணை இராஜாங்க அமைச்சர் அவர்களும் வருகை தந்து முழங்காவிலே கூட்டம் நடத்தியும் அவர்கள் இப்பொழுது அளந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அளந்து முடிந்தாலும் அந்த மக்களுடைய காணிகளை இன்னும் விடுவிப்பதற்கான முயற்சிகள், அதற்கான சரியான விடைகள் கிடைக்காமல் இரணைதீவில் இருக்கிற மக்கள் ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கிறார்கள். கேப்பாப்புலவில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் மீள்குடியேற்ற அமைச்சினால் இராணுவத்திற்கு காசு வழங்கியும் இன்னும் அவர்கள் எழும்பி செல்லவில்லை. இவ்வாறு அந்த மக்கள் தொடர்ந்து நாங்கள் இங்கே பேசுகிற பொழுதெல்லாம்
டிசம்பர் மாதம் 31st முதல் இராணுவம் விடுவிக்கிறது சொல்லியிருக்கின்றார்கள். அப்படித்தான் நான் முதல் கோரிக்கையும் கொடுத்திருந்தேன் பாராளுமன்றத்தில்.
உங்களோட கதையை நாங்கள் நம்பலாமா ஐயா?
நம்பலாமா? நான் என்ன சொல்றது? நாம் இராணுவத்தில்
சரி
பொய்ய சொல்லவே இல்லை, இராணுவம் சொல்றது தான் நான் சொல்றேன்.
பல பல முறைகள் நீங்கள் இவ்வாறு பல தியதிகளை குறிப்பிட்டிருக்கிறீர்கள்.
நம்புறதோ இல்லையோ அது உங்களோட பிரச்சனை. நான் செய்ய வேண்டியது நான் உண்மை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்றேன்.
நான் பல பல தடவைகள் இவ்வாறு நீங்கள் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் சரியாக இல்லை.
இந்த வருடத்துக்கு முதல் தான் கொடுப்பது என்று இந்த சபையிலே நான் பேசி
இருக்கின்றேன்.
சரி, நீங்கள் மாற்ற வேண்டாம் நான் சொன்னதை
நான் நினைக்கிறேன். நீங்கள் டிசம்பர் மாதம் 31st முதல் கேப்பாப்புலவு காணிகளையும் இரணதீவு காணிகளையும் விடுவிப்பீர்களா? இரணதீவு காணிகள் எப்பொழுது அவர்களுக்கு விடுவிக்கப்படும்?
நான் அவங்க இராணுவத்தோடு கேட்டுத்தான் நான் உங்களுக்கு மறுமொழி கொடுக்க வேண்டும்.
சரி, அதுக்கு எப்ப மறுமொழி தருவீர்கள்? அதுக்கு ஒரு டேட் சொல்லுங்க.
ஒரு காகிதம் அனுப்புறேன்.
சரி, ரைட். ஆகவே எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களை நான் உங்களை நிந்திக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல. நீங்கள் ஒரு நல்ல மனுஷன். ஆனால் பாவம், உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் செய்வதற்கு எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதில் தான் கடந்த கால செய்திகள் அமைந்திருக்கின்றன. அதனால் தான் நான் அவ்வாறு உங்களை கேட்டுக்கொண்டேன். ஆகவே உங்களுடைய முயற்சி வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த பல இங்கே எனக்கு முன்னர் பேசிய ஜேபிபியினுடைய கௌரவ உறுப்பினர் பிமல் ரத்நாயக்கா அவர்களும் சரி, அல்லது எனக்கு முதல் பேசிய டாக்டர் புத்திக பத்ரன் அவர்களும் கூட, வடக்கு கிழக்கிலே ஏன் யுத்தம் தொடங்கியது, வடக்கு கிழக்கிலே இளைஞர்கள் ஏன் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கான காரணம் என்ன என்ற விடயங்களை எல்லாம் இங்கே முன்வைத்தார்கள். பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை ஏன் தொடங்கக்கூடாது, வட்டக்கஜ்ஜி அரசின விவசாய பண்ணியை ஏன் விடக்கூடாது, நீங்கள் யுத்தத்துக்கு பிறகு வடக்கு கிழக்கிலே எங்கேயாவது ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்திருக்கிறீர்களா என்ற கேள்விகளை இன்று காலை இதே சபையிலே கௌரவ பிமல் ரத்நாயக்கா அவர்களும் கௌரவ புத்திக பத்ரன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களை
நான் ஒரு சிறு மறுமொழியை கொடுக்க வேண்டும். நான் மான்குளத்திலே, அதாவது எக்கானமிக் ஜோன் ஒன்று ஆரம்பிப்பதற்கு எல்லாம் கட்டம் இருக்கின்றது. அதை நாங்கள் ஆரம்பித்தால் இந்த செய்ய வேண்டிய அனுசரங்களை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதையும் நான் கூற விரும்புகின்றேன்.
எக்கனாமிக்கல் ஜோன் என்பது, நானும் ஒரு பொருளியல் ஆசிரியர் ஐயா, எக்கனாமிக்கல் ஜோன் என்பது ஒரு வேறு வகையானது.
இன்னும் இண்டஸ்ட்ரியல் ஜோன் அண்ட் எக்கனாமிக் ஜோன்.
சரி, இண்டஸ்ட்ரியல் ஜோன். சரி, நான் கேட்கிறேன், யாழ்ப்பாணத்திலே அச்சுவேலியில் இருக்கிற எக்கனாமிக்கல் ஜோன் இண்டஸ்ட்ரியல் பகுதி இதுவரை எத்தனை பேருக்கு அங்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கிறது? அங்கு எத்தனை பாதிக்கப்பட்டவர்கள் வேலை செய்கிறார்கள்? நீங்கள் அச்சுவேலியிலே ஒரு தொழிற்பேட்டையை தொடங்கினார்கள். 2009 பிற்பாடு நாங்கள் பல்வேறு தொழில்களை கொண்டு வருகிறோம், தொழில் வழங்குகிறோம், வேலை வழங்குகிறோம் என்று சொல்லி புறங்கள். நான் பேசி முடிக்கிறேன், தயவு செய்து என்னுடைய நேரத்தை நீங்கள் சாப்பிடாதீர்கள். சரி, நான் நீங்களும் கழிச்சு பிரயோசனம் இல்லை ஐயா, நானும் நீங்களும் கழிச்சு ஒரு பிரயோசனம் இல்லை. நான் கேட்கிறேன், அச்சுவேலியில் உங்களோட மினிஸ்ட்ரி இல்லை, நீங்கள் மாங்குளத்தில் கொண்டு வர எக்கனாமிக்கல் ஜோன் கிளிநொச்சியில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு மாங்குளம் கொண்டு வந்து வேலை வழங்கும் என்பது கேள்விக்குறியானது. அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்தின் தொங்கலில் இருப்பவர் மன்னார் மாவட்டத்தில் இருப்பவருக்கு மாங்குளத்திலே வருகிற எக்கனாமிக்கல் ஜோன் வழங்கும் என்றல்ல. நான் கேட்பது, அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற தொழிற்சாலைகளை இயக்குவதற்கு ஏன் இவ்வளவு காலமும் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் கூட அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? அதனைத்தான் கௌரவ பிமல் ரத்நாயக்கா அவர்களும் இந்த இடத்துல சொன்னார்கள். பரந்தன் ரசாயன தொழிற்சாலை முன்னர் 500 வேலை செய்த இடம், நீங்கள் அதனை தொடங்கினால் கிளிநொச்சியில் இருக்கிற 500 இளைஞர் ஜோதிகளுக்கு அங்கே வேலை கிடைக்கும். பொருங்கள் பொருங்கள், தயவு செய்து என்னுடைய நேரத்தை தயவு செய்து நீங்கள் இருங்கள், நான் கலைக்கிறேன். சரி சரி, உங்களை இல்லை, உங்களை இல்லை, நான் உங்களை கேட்கல, இருங்க நீங்கள். சரி, உங்களோட மினிஸ்ட்ரி இல்லை அது. சரி, தேசிய நல்லிணக்க அமைச்சாவது கருத்தில் எடுக்கட்டன். நீங்கள் ஏன் ஐயா உங்களோட தலையில் தூக்கி போடுறீங்க பிறகு அதை? சரி, நான் உங்களுக்கு சொல்ல இல்லை, நான் இப்படி பார்த்து பேசினா உங்களே பார்க்கறது. நீ தயவு செய்து ஒன்றை கேளுங்கள். நான் கேட்கிறேன், வட்டக்கட்சியில் இருக்கிற அரசின விவசாய பண்ணை வடக்கு மாகாணத்துக்கு சொந்தமானது, ஒரு அரசாங்கத்தினுடைய பண்ணை, அங்கு 300 வேலை செய்த இடம் இப்பொழுதும் இராணுவ முகாமாக இருக்கிறது. அதனை வழங்கினால் அங்கிருக்கின்ற இளைஞர்கள், போராளே பாதிக்கப்பட்டவர்கள், முன்னாள் போராளிகளுக்கு ஏன் வேலை வழங்க முடியாது? இதனை விட்டு நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எக்கனாமிக்கல் சோனை கொண்டு போகிறோம், அந்த இடத்துக்கு எல்லாரும் வேலைக்கு வாருங்கள் என்றால் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற பாதிக்கப்பட்டவர்கள், அந்த மாவட்டங்களில் நடக்க முடியாதவர்கள், அந்த மாவட்டங்களில் வாழ முடியாமல் இருக்கின்றவர்களை நாங்கள் ஒரு இடத்துக்கு குவிக்க முடியாது. அது நடக்கக்கூடிய காரியமும் அல்ல. நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கிற தொழிற்சாலைகளை இயக்குங்கள். நான் கேட்கிறேன், இங்கே தேசிய நல்லிணக்க அமைச்சுக்குரிய அமைச்சர்கள் இல்லை என்றாலும் நான் நினைக்கிறேன், ஆ ரைட் ஐயா வணக்கம், நாங்கள் கேட்கிறேன், இந்த தேசிய நல்லிணக்க அமைச்சினூடாக பரந்தனில் இருக்கின்ற ரசாயன தொழிற்சாலையை ஏன் ஒரு 2,000,000,000 ரூபாவை ஒதுக்கி இயக்க முடியாது? சரி, அதை விடுவோம். ஆனகிரவிலே இருக்கிற உப்பளம், அது ரிஷாட் பதியுதீன் அமைச்சருக்கு கீழே இருக்கிறது, அவர் ஏதோ ஒரு வகையிலே கொண்டு போகிறார். குறிஞ்சாத்தீவிலே ஒரு உப்பளம் இருக்கிறது பக்கத்திலே, அதுக்கு 600,000,000 ரூபா காசு போதுமானது. ஒரு 600,000,000 ரூபாவை இந்த தேசிய நல்லிணக்க அமைச்சு பரந்தனில் இருக்கிற கரைச்சி வடக்கு பல்லோ கூட்டுறவு சங்கத்துக்கு வழங்குமானால் அந்த சங்கம் 200 பேருக்கு வேலை கொடுத்து அங்கே ஒரு உப்பளத்தை ஆரம்பிக்க முடியும். அங்கே ஏற்கனவே இயங்கிய உப்பளத்தை, குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை பரந்தன் கரைச்சி வடக்கு பல்லோ கூட்டுறவு சங்கத்தால் அல்லது கிளிநொச்சி மாவட்ட கூட்டுறவு சபையினால் நீங்கள் 600,000,000 அவர்களுக்கு வழங்குங்கள், அவர்களால் இதனை செய்ய முடியும். இவ்வாறு செய்தால் 200 பேருக்கு அந்த இடத்துல வேலை வழங்க முடியும். இவ்வாறான தொழிற்சாலைகள் இருந்தும் கூட இயங்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் வேதனையானது. நாங்கள் செய்வோம், நன்றிகள். நீங்கள் அந்த உங்களுடைய காலத்திலே அதற்கான முயற்சியை நான் கேட்கிறேன். அமைச்சு, மத்திய அமைச்சு, மாகாண அமைச்சு என்பதை விட சாதாரணமாக ஒரு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திடம் அல்லது கிளிநொச்சி மாவட்ட கூட்டுறவு சபையிடம் நீங்கள் 600,000,000 கடன் வழங்குங்கள், அவர்கள் உழைத்து அந்த கடனை கட்டுவார்கள், அதனை இயக்கட்டும். அதே போல வட்டக்கட்சியில் இருக்கிற விவசாய பண்ணை இராணுவ முகாமாக இருக்கிறது, அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலை வழங்கக்கூடிய ஒரு பிரதானமான இடம், அதனை கொடுங்கள் வடக்கு மாகாண சபையிடம், வடக்கு மாகாண சபை அதனை இயக்கட்டும், அங்கே இருக்கின்ற தன்னுடைய 300-400 பேருக்கு அவர்கள் வேலை வழங்கட்டும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதுதான் மிக மிக முக்கியமானது. நான் கேட்கிறேன், இந்த இடத்திலே தேசிய நல்லிணக்க அமைச்சும் சரி, சகவாழ்வு அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள், மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்களே நீங்களும் இது உங்களுடைய தலையிலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். முழங்காவிலே ஒரு கதித்தோட்டம் இருக்கிறது 1,900 ஏக்கர், முக்கம்பனிலே ஒரு தென்னந்தோட்டம் இருக்கிறது 110 ஏக்கர், வட்டக்கட்சி அரசின் விவசாய பண்ணை 400 ஏக்கர், முழங்காவிலே இருக்கிற சாந்தபுரம் கிளிநொச்சியில் இருக்கிற சாந்தபுரம் பண்ணை 680 ஏக்கர், ஜெயபுரத்தில் இருக்கிற சிஎஸ்டி பண்ணை 120 ஏக்கர், மலையாளபுரம் சிஎஸ்டி பண்ணை 78 ஏக்கர். இவ்வளவும் கிளிநொச்சி மாவட்டத்திலே இராணுவம் வைத்திருக்கிற பண்ணைகள். இங்கே வைத்துக்கொண்டு அவர்கள் ஒருவருக்கும் 30,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்குகிறார்கள், ஊர்காவல் படை என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவை அரசாங்கத்துக்குரிய நிறுவனங்கள், இவற்றுக்குள்ளாலே மற்றவர்களுக்கு வேலை வழங்க முடியவில்லை. அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்திலே தேராவில் சிஎஸ்டி பண்ணை 1,200 ஏக்கர், வட்டுவாகல் கோத்தவாய கடற்பனை முகாம் 680 ஏக்கர், மன்னார் மாவட்டத்தில் வெள்ளாங்குளம் பண்ணை 1,910 ஏக்கர், சன்னார் இராணுவ பயிற்சி முகாம் 1,500 ஏக்கர். இந்த நிலங்கள் எல்லாம் இராணுவ வசம் இருக்கிறது, அங்கு ஒரு இராணுவ கூட்டுக்குள்ளே தான் மக்கள் இருக்கிறார்கள். இதுவரை இராணுவ பிரசன்னத்திலிருந்து அந்த மக்களை நீக்க முடியவில்லை. இராணுவத்தினுடைய வசத்துக்குள்ளே இருந்து கொண்டு தொழில் இல்லாமல் அங்கு இளைஞர் யுவதிகள் விரக்தியின் நிலையில் இருக்கிறார்கள். இதனை பல தென்னிலங்கையைச் சேர்ந்த சகோதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நான் இந்த இடத்திலே கௌரவ விமல் ரத்நாயக்கா அவர்களுக்கும் கௌரவ புத்திக பத்ரன அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். ஓரளவுக்காவது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதே போல எல்லோருமே இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து பாருங்கள், பார்த்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கான முடிவுகளை எட்டுவதற்கு உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்கள். இது மிக மிக முக்கியமானது. நான் கேட்கிறேன், இந்த இடத்திலே பல்வேறுபட்ட நிலங்களை இராணுவம் வைத்திருக்கிறது. இராணுவத்தினுடைய நுழைவாயிலுக்குள்ளும் இராணுவத்தினுடைய வாய்களுக்குள்ளும் தான் அங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெளியிலே சொல்லப்படுது, நேற்று கூட கௌரவ சகவாழ்வு அமைச்சர் அவர்களுக்கும் நான் இதை குறிப்பிட விரும்புகின்றேன், நேற்று கூட நெடுங்கேணியிலே பிரயாளன் என்கிற ஒரு போராளி திடீரென மரணமடைந்திருக்கிறார். இதுவரை வைத்தியசாலையால் அவர் என்ன காரணத்தால் இறந்தார் என்றது சொல்லப்படவில்லை. காய்ச்சல் என்றுதான் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனை விட பல போராளிகள் சொல்கிறார்கள், நாங்கள் இருக்கிற பொழுதே தலையை சுட்டுகிறது, அல்லது நாங்கள் எந்த நேரம் விழுவோம் சாவோம் என்பது தெரியாமல் இருக்கிறோம் என்று. போராளிகளை, முன்னாள் போராளிகளை ஒரு வேலை வாய்ப்பு வழங்கி அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்த அரசு இன்று வரை தவறிவிட்டது. நான் நினைக்கிறேன், அண்மையிலே இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் யுத்தத்திலே வெற்றி கொண்ட அளவுக்கு சமாதானத்தை வெல்லவில்லை என்று. நானும் குறிப்பிடுகிறேன், மிக தெளிவாக குறிப்பிடுகிறேன், இந்த இடத்திலே 12,000 போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு வெளியிலே விட்டார்கள் என்றால் இந்த போராளிகளில் எத்தனை பேருக்கு அரசாங்கம் வேலை வழங்கியிருக்கிறது?
இந்த உங்களது கோரிக்கை எல்லாம் நியாயமானது. பாதுகாப்பு கடமையிலே ஈடுபட வேண்டிய இராணுவம், அது தவிர மீன்பிடி தொழிலிலேயோ பண்ணை நடத்துவதில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது நீங்கள் நிச்சயமாக இராணுவம் வந்து இந்த நிலைகளை விடுவிக்கப்பட வேண்டும் என்பது நிலைப்பாடாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நேற்று நாங்கள் நிதியமைச்சரை கூடி ஒரு டாஸ்க் போர்ஸ் செயலணி ஒன்றை அமைத்திருக்கின்றோம். கௌரவ சுவாமிநாதன், நான், நீங்கள் குறிப்பிட்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரகபட குமாரநாதுங்க, அதே போல் மங்கள சமர வீரர் நிதியமைச்சர் மற்றும் அதன் ராஜாக்க அமைச்சர் ஹிரான் விக்ரமரட்ன உட்பட இந்த அமைச்சர்களை செயலாளர்கள் எல்லாம் சார்ந்த ஒரு டாஸ்க் போர்ஸை அமைத்திருக்கின்றோம், செயலணி அமைத்திருக்கின்றோம். தயவு செய்து உங்களது இந்த கருத்துக்கள் நாங்கள் கவனத்தை எடுத்திருக்கின்றோம். இது சம்பந்தமான விவரங்கள் எல்லாம் எங்களை செயலணிக்கு அனுப்புங்கள். நிச்சயமாக படிப்படியாக நிவர செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதாக நினைக்கின்றோம்.
நன்றி. கௌரவ அமைச்சர் மனோகணேசன் அவர்களே, நான் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுவது போல இராணுவம் சலூன் நடத்துகிறது இப்பொழுதும். ஏன் சலூனை ஏன் வெளியாக்களுக்கு இராணுவம் நடத்த வேண்டும்? இராணுவத்துக்கு இராணுவம் சலூன் நடத்தலாம். இராணுவம் கண்டீன் நடத்துகிறது, இராணுவம் சாப்பாட்டு கடை நடத்துகிறது. ஆனை இரவு புகையிரத நிலையத்துக்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஆனை இரவு புகையிரதத்துக்கு முன்னால் இருக்கிற சாப்பாட்டு கடை யாருடையது? கிளிநொச்சியில் இருக்கிற கந்தசுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சாப்பாட்டு கடை யாருடையது? ஆனை இரவிலே புகையிரத நிலையத்துக்கு முன்னால் ஒரு இரட்டை மாடி கட்டிடத்தை இராணுவம் எந்த அனுமதியும் இல்லாமல் கட்டுகிறார்கள். நான் அண்மையிலே கரைச்சி பிரதேச செயலாளர், பிரதேச சபையினுடைய செயலாளர் கம்சநாதன் அவர்களை எழுத்து மூலம் கேட்டிருந்தேன், உங்களிடம் யாராவது அனுமதி பெற்றிருக்கிறார்களா என்று. எந்த அனுமதிகளும் இல்லாமல் இராணுவம் கட்டிடம் கட்டுகிறது. இது இராணுவ ஆட்சி தான் ஐயா அங்கே நடக்கிறது. ஆகவேதான் நான் கேட்கிறேன், இந்த இடங்களில் இருக்கிற விடயங்களை மாற்றுங்கள், மாற்றி சிவில் நிர்வாகத்தை கொண்டு வாருங்கள், அங்கே மக்களிடம் அவற்றை கையளியுங்கள். இன்னுமே இராணுவ பிடிக்கில் இருந்து அந்த மக்கள் விடுவிக்கப்படவில்லை. அங்கு முழுமையான ஒரு இராணுவ வல்லாதிக்கத்துக்குள்ளான் அந்த மக்கள் இருக்கிறார்கள். இங்கே நான் குறிப்பிட்டது போல மிக மிக முக்கியமாக எந்த விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரு டாஸ்க் போர்ஸினூடாக நீங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஆராய்கிற பொழுது நான் கேட்கிறேன், அங்கே இருக்கின்றவர்களுடைய வேலை வாய்ப்புகள் தொடர்பிலே கிளிநொச்சியிலே இருக்கின்ற முன்னாள் போராளிகள் அல்லது இளைஞர்களுக்கு அங்கே ஒரு தொழிற்பேட்டையிலே தொழில் கிடைக்க வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டம் என்றால் அவளுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் கிடைக்க வேண்டும். மாங்குளம் என்றால் மாங்குளத்தில் அவளுக்கு கிடைக்க வேண்டும். அவ்வாறு கிடைக்கிற பொழுதுதான் அந்த இளைஞர்கள் வேலையோடு இணைந்த ஒரு தொழிலே அவர்களால் நடந்து செல்லவோ வாழ்க்கை நடாத்தவோ முடியும். இதனை விடுத்து நாம் வெறுமனே போராளிகளை விடுவித்திருக்கிறோம் என்று சொல்வதனூடாக அல்லது நாங்கள் புனர்வாழ்வளித்திருக்கிறோம் என்பதனூடாக மாற்றங்கள் இதனையும் கொண்டு வர முடியாது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம், கிளிநொச்சி மாவட்டத்திலே தேசிய நல்லிணக்க அமைச்சினுடைய பிரதி அமைச்சர் அவர்கள், இராஜாங்க அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நான் குறிப்பிட விடுகிறேன், தேசிய நல்லிணக்க அமைச்சினுடைய ஐயா சென்ற வருடம் 240 மில்லியன் டாலர்ஸ் இந்த வருடம் 2017 ஆண்டிலே 240 மில்லியன் டாலர்களுக்கான சில புனர்நிர்மாண வீதி அமைப்புகள் வேலைகளை வடக்கு மாகாணத்திலே உங்களுடைய அமைச்சு எடுத்திருக்கிறது. ஆனால் அவ்வாறு எடுக்கப்படுகிற பொழுது கிளிநொச்சியிலே ஒரு டுப்ளிகேஷன் ரோட்டுக்கான காசு கிட்டத்தட்ட 1200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நிலவரத்தை நான் உங்கள் கருத்துக்கு தருகிறேன். மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே கமநல சேவைகள் திணைக்களத்தின் கீழ் 886.5 கிலோமீட்டர் நீளமுள்ள 463 வீதிகள் இருக்கின்றன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் 443 கிலோமீட்டர் நீளமுள்ள 70 வீதிகள் உள்ளன. வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் 386 கிலோமீட்டர் நீளமுள்ள 61 வீதிகள் உள்ளன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் 161 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வீதிகள் உள்ளன. பிரதேச சபைகள் ஊராட்சி மன்றங்களின் கீழ் 4286 கிலோமீட்டர் நீளமுள்ள 1705 வீதிகள் இருக்கின்றன. இதிலே 15 விழுக்காடு மட்டும்தான் இந்த வீதிகள் திருத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூர் வீதிகள் 85 விழுக்காடான வீதிகள் கை வைக்கப்படாமலே இருக்கிறது. இந்த கிளிநொச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து யுத்தத்தை காரணம் காட்டக்கூடாது. ஏனென்றால் யுத்தம் நடக்கிற பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் அவர்களிடம் இருந்த பொறிகள் இயந்திரங்களை பயன்படுத்தி சகல பாதைகளிலும் கிரவலிட்டோ என்னவோ வீதிகளை மிக நேர்த்தியாக வைத்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த தொழில் பிரிவு நல்லாக செய்திருந்தது. ஆனால் இப்பொழுது எந்த பாதையிலும் பயணம் செய்ய முடியாதவாறு கிடங்கும் பள்ளவுமாகவே காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு கிலோமீட்டர் வீதிகள் இருந்தும் நாங்கள் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறோம். நான் இதில் கேட்கிறேன், கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட வீதிகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் கை வைக்கப்படாமல் காணப்படுகிறது. இதற்கு ஒரு சிறப்பு வேலை திட்டம் வேண்டும். இதனை இப்படியே விட முடியாது. இதே போலதான் முல்லைத்தீவு மாவட்டமும் யுத்தத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட, நல்லிணக்கம் தேவைப்பட்ட, தேசிய நல்லிணக்கம் தேவைப்பட்ட, தேசிய சகவாழ்வு தேவைப்பட்ட கிளிநொச்சி முல்லைத்தீவிலே இவ்வாறான பிரச்சனை காணப்படுகிறது. அதனை விட அண்மையிலே நான் வீரகேசரி பத்திரிகையிலே கடந்த வாரம் ஒரு செய்தியை பார்த்தேன். இலங்கையினுடைய போசாக்கு அமைச்சை சேர்ந்த ஸ்ரீ பத்மராஜா என்கிற அதிகாரி தன்னுடைய தகவலை வெளியிட்டிருந்தார். இலங்கையிலே போசாக்கில் குறைந்த போசாக்கற்ற மாவட்டங்களில் முதலாவது மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம் இருக்கிறது. இவ்வாறு போசாக்கு ஒரு பிள்ளைக்கு இல்லை என்றால், இலங்கையிலேயே போசாக்கு குறைந்திருக்கிறது என்றால், அங்கு இருக்கிறவருடைய நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது ஒரு விசேட கவனத்துக்கு, விசேட தேவைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாவட்டம் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்து, இந்த அடிப்படையில் இந்த தேசிய நல்லிணக்க அமைச்சினூடாகவும் தேசிய சகவாழ்வு அமைச்சினூடாகவும் மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்கள், இந்த முறை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் போதாது, ஆனாலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களை நீங்கள் விசேட கவனத்தின் அடிப்படையில் இந்த முறை இருக்கிற அந்த மக்களுக்கான தொழில் வாய்ப்புகள், வீதிகள் புனரமைப்பிலே ஒரு கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டு, என்னுடைய மிகுதி நேரங்களை எங்களுடைய சக உறுப்பினர் என்னுடைய திலகராஜ் அவர்களுக்கு நான் வழங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்.
கவர்னர், தி மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் இன்டிகிரேஷன் அண்ட் ரீகன்சிலேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி கீ மினிஸ்ட்ரிஸ் தட் கம்ஸ் அண்டர் த இஸ் எக்ஸலன்சி மைத்ரிபால சிறிசேனா, த பிரசிடென்ட் ஆஃப் தி டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா. தி எச்சி த பிரசிடென்ட் சர்வ்ஸ் ஆஸ் த மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் இன்டிகிரேஷன் அண்ட் ரீகன்சிலேஷன். த மினிஸ்ட்ரி பிலீவ்ஸ் தட் அ ஹார்மோனியஸ் சொசைட்டி இஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் அ ப்ராஸ்பரஸ் நேஷன். தேர்ஃபோர் multi-ethnic, multi-religious communities and the religious and cultural diversities are recognized as a source of strength in which mutual respect and dignity of all people to achieve durable peace and prosperity prevails. The vision of this ministry is to report and respect and value diversity, promote integration, facilitate reconciliation and ensure non-recurrence of conflict to build a pluralistic and inclusive society. The ministry has formulated a national policy on reconciliation, which is translated into a reconciliation action plan with clearly defined roadmap for the multi-ethnic and religious groups to live with dignity and self-respect. Under the HE, the president, directive, the ministry has declared the National Integration and Reconciliation Week, which falls from the 8th to 14th January every year. The ministry has also established district reconciliation committees based on a cabinet decision initiated by HE, the president, to resolve religious and ethnic tensions at local levels. These DRCs comprise of inter-religious leaders whom we believe could bring about a change to achieve unity, harmony and brotherhood and sustainable peace. As a ministry responsible for national reconciliation action has been taken to implement integration friendly schools program, integration and reconciliation friendly Sunday religious schools program, integration friendly media program, reconciliation focused youth programs, reconciliation focused economic empowerment program. The ministry has also initiated to construct 50,000 brick and motor type housing program and road development projects in all conflict affected northern and eastern district. The reconciliation focused economic empowerment project aims to support northern and eastern community with livelihood and economic empowerment, and it will contribute to establish strong business linkage between north and south. The ministry also undertakes easing programs covering livelihood support, rainwater harvesting, anchorage facilities, economic and social infrastructure with a view to address the trauma and to heal the wounds of the conflict. The programs and projects undertaken by the ministries are as follows. National Integration Week Program. The Ministry of National Integration and Reconciliation declared the week from 8th to 14th January as a National Integration Week, and this was declared and approved by the Cabinet of Ministers, and the dates are aligned to the date of the assumption of office by His Excellency the President Maithripala Sirisena. The main aim of the National Integration Week is to promote unity, peace and brotherhood, and harmony among different ethnic, religious, cultural and regional communities while respecting and recognizing the richness of the diversity. The concept is based on unity in diversity. Under the National Integration Week, many reconciliation and integration programs were conducted island-wide among school children, youth, university students, media personnel, government and officials, inter-religious religious leaders, foreign missions and private sector chamber of commerce. During the National Integration Week, the following special activities were undertaken. Declaration on National Integration and Reconciliation. National Integration and Reconciliation Declaration was developed in close consultation with all stakeholders, and the declaration was institutionalized in schools, Sunday religious schools, and among government officials in department and ministries and private sector chamber of commerce. Promote national integration and reconciliation among school children. The program includes speech by students of different ethnicities, religious, and on national integration and reconciliation, and emphasize the importance in school assemblies and classrooms, and read the declaration in a collective manner to inculcate unity in diversity. Symbolizes and marks the importance of integration. Sorry, sir. Awareness creation and sensitization program on reconciliation were carried out in all three languages through print, electronic and social media among school children, Sunday religious schools, teachers, government officials in department and ministries, private sector and general public. Release of land. Release Urani coastal area lands in Jaffna under the custody of Navy for fishing activities to mark the Reconciliation Week. Commemoration stamp. A commemoration stamp was released to mark the Integration Week by His Excellency the President. Booklet and declaration on national integration and reconciliation. Leaders pledged with commitment to national integration and reconciliation, and booklet on declaration in all three languages were issued. Declaration of National Integration and Reconciliation Week symbolizes and marks the importance of integration by the government and serves to mobilize support from all stakeholders. Integration-friendly school program. The integration-friendly school program plays at the heart of the learning experience and makes reconciliation and peace building an integral part of the school life. Integration-friendly schools is founded on the principles of respecting diversities in ethnic, religious and cultural, non-discrimination, equality, human rights and ban on hate speeches, and ensuring inclusiveness in schools. School teachers and children become powerful catalysts for change. The teachers and children under this program are imparted with knowledge, attitudes and practices to empower them as champions, change agents, messengers and advocates of peace. The integration-friendly school concept also focuses on bringing children with different ethnic, religious and cultural background into a single school to get a better understanding, relationship, tolerance, forgiveness and empathy to ensure respecting diversity. The multi-ethnic, multi-religious and multicultural approach enables students to be broader in their perspective against the monocultural type schools. The object of the program is to institutionalize virtues, values, and ethnic and comparative religion studies in the religious curriculum and make the children of a holistic personality as better leaders for tomorrow. The children will also have strong influence on national integration and reconciliation, not only within the schools, but also at the family and community level. Circulars were issued to all schools island-wide to observe the declaration by the school teachers and children under this program, and the ministry participated in samples of 7 schools to witness the program. The sample 7 schools covered 7,700 children and 545 school teachers. 3 integration-friendly universities and youth camp, COPs. University students and youth can play a significant role as peace messengers and peace advocates and can influence community. The objective of this program is to provide reconciliation and integration concepts and principles to the university students and youth to enable them to provide leadership to peace, integration, and reconciliation through knowledge, attitude, and practice. It is necessary to observe the Declaration on Reconciliation in all universities and youth corps and actively involve them in peace work, human rights initiatives, and sensitize and propagate peace through cultural programs covering poems, music, sports, drama, cartoons and art competition, and peace photography. A program is being organized on human rights on International Human Rights Day, which fall on the 10th December, by actively involving the youth in advocacy for human rights, peace and reconciliation. A program for youth is being organized in the collaboration with the Youth Council in Maharagama, and it incorporates a special parliamentary debate and discussion on peace building in youth parliament. This program is scheduled to be held in December 2017. 4. Integration-friendly media program. Globally, it is acknowledged that the media has an important and strategic role to play in national integration, reconciliation, and peace building. The media can contribute to conflict in transformation on one hand, and also contribute to the escalation of conflict on the other hand. Therefore, it is generally understood that the media can either make or break peace. The international experience revealed that in Kenya, the media spread the hate message, which created atrocities and led to genocides in early 1990s. Therefore, media influence to shape perceptions, conditions and behavior, and impacts the minds, attitudes, emotions of readers and community at large. Fair and non-discriminatory reporting is a prime responsibility of the media. Ethnic, religious, and cultural diversity should be respected, and media should not at any point of time attempt to disturb such enabling conditions for their own commercial and economic survival. However, journalists are truth tellers, but media has a moral responsibility to promote reconciliation. The peace journalism is where editors and reporters make choice about what to report and how to report. To create opportunities to value non-violent response to conflict, the professionalism of a journalist gets eroded due to personal emotions, interest, prejudice, audience preference, lack of ethics, concern for being overly market-oriented or economic-oriented, influenced by negativism or influenced by elite groups, or one-sidedness or socially irresponsibleness and failure to look at diverse perspectives. Special programs were conducted by the Ministry to give wider perspective of the social responsibilities of social media in peace-building, reconciliation and support to maintain violence and tension-free atmosphere. 7 district programs were conducted to journalists on peace journalism, covering about 473 journalists, and the journalists discussed the role of media in conflict transformation, reconciliation and peace building. A national level sensitization should be given to the top level media personnel on discipline reporting with social responsibilities, especially on reconciliation, integration, and peace building. Action will be taken to institutionalize peace journalism and reconciliation-friendly media into the media ethics by working closely with the organizations such as Sri Lanka Press Council and Media Ministry. Special media programs with peace message will be disseminated through the media to create a culture for integration, reconciliation, human rights, inclusiveness, equity, tolerance, fairness, and peace building. Journalists actively contributed to build an enabling culture for peace by publishing articles related to peace building and national integration will be acknowledged and recognized. 5. Institutionalize the national integration and reconciliation in Sunday religious and school teaching. His Excellency the President, in his capacity as a Minister of National Integration and Reconciliation, launched a program in February 2017 in Colombo to institutionalize national integration and reconciliation concept and principles into the Sunday religious schools teaching covering Dharmapasala Buddhism, Ordinary Schools Hinduism, Ayodhya School Muslim Religious Schools, and Christian schools with a view to create united, reconciled, conflict-free, harmonious society by respecting and valuing diversity in religion, language, ethnicity, and thereby promoting an inclusive society. Under this program, the principles such as kindness, love, compassion, forgiveness, equity, brotherhood, tolerance, human rights and mutual respect will be imparted through the religious teaching to create the children as better citizens of tomorrow. Religions are the precious guidelines of human civilization, and all individuals should be should practice the teaching of peace, unity and patience as taught in respective religions. The program activities included the following: impart national integration reconciliation to Sunday school teachers of all faith with knowledge, attitude, and practice. On NIR to serve as peace messenger and peace advocates. National integration and reconciliation declaration to be observed by all religious teachers, and it should be put into operation in their respective Sunday religious classes. Ethics, virtues, and values such as love, kindness, compassion, equity, tolerance, respect in diversity, and human rights should be taught in the religious schools, teaching religious fanaticism, language extremism, regional extremism, and hate speech should be eliminated to inculcate peace among school children and the teachers. Issue knowledge-based products on integration and reconciliation to school lead teachers to equip them with knowledge on reconciliation and peace building, which in turn will be shared with Sunday school students. 5 reconciliation-friendly Sunday religious school programs were conducted in this regard in Colombo, Jaffna, Dattiklo, Trincomalee, and Kurunavakkala, covering 4,854 Sunday school teachers. 6, District Reconciliation Committee. Although the conflict ended in May 2009, there were isolated incidents of ethnic, religious, and regional extremism at a very small scale, fueled by very few extreme elements. In the recent past, few incidents of religious extremism, racism, and communism were reported in pockets of some localities. These incidents of unrest arrested may escalate on a widespread basis, creating inter-ethnic and inter-religious tension. Therefore, it is important to resolve these issues through a proper mechanism to ensure national integration, reconciliation, coexistence, and sustainable peace. The inadequate institutional mechanism to address the issue were considered as a serious concern. The tension had been manifested in a spate of attacks on religious places. Therefore, the DRC was established by actually the president based on a cabinet decision to resolve that said issue at local levels through conflict resolutions, mediation, and amicable settlement. The DRC compromising of district secretaries at the convener inter-religious leaders of all faith, superintendent of police, retired judges and school principals, and other relevant officials as observers. The objectives of the DRC are as follows. 1, study the background and causes of religious and ethnic tension in the locality and formulate suitable strategy and approach to mitigate the problem. 2, tension created due to the attacks on religious places should be examined and rapid responses should be provided to resolve conflict. 3, examine the root causes for the religious and ethnic conflict and invite all responsible parties, including the perpetrators and victims, and mediate through a conflict resolution approach. for tension and incidents to be reviewed in a more balanced perspective and negotiated between the groups to resolve the problems amicably. Fifth, maintain with support of the district officer database on incidents of tension and attacks on religious and communal disturbance. Sixth, identify prominent lawyers and the dynamics of the local context and undertake field inspection where necessary and meditate, negotiate, and resolve conflict through appropriate methods and approaches. Seven, the team should also address verbal attacks or hate speeches which create problem and conflict. The DRC has been established and...
Honorable Minister, you have 2 minutes more.
I need another 10, 15 minutes. I will table my speech. Before I end, let me thank especially the HE, the President, for the strategic guidance, Honorable Prime Minister for his advice and support, and Madam Chandrika Bandaranaike Kumarasinghe, Chairperson Office for National Unity and Reconciliation, for her advice, and the Northern and Eastern Points Development Committee for their close guidance and support. I also wish to thank all the district secretaries and divisional secretaries closely working with us to implement the programs efficiently and effectively. Further, I also wish to thank the Parliamentary Sectoral Oversight Committee, Honorable Mavai Senadiraj, and the members, Honorable Members of the Parliament, and the members of the Provincial Council for their continuous support, continuous interaction. I also wish to thank the Secretary, Mr. Sivayanamurthy, and all the other officers of the Ministry for working to deliver results. In addition to that, I would like to say my good friend, the Honorable Member who raised some of the problems in his electorate, we will consider taking it up next year, inshallah, and see what best we can do for the Saltans and also the roads that you are referring
Sir,
to.
Sir, take 5 minutes.
Only just a few more things, sir. And also, I would like to reply to Bimal Ratnayake that it's not fair to say that we had spent only 9% of the money. We have spent almost 75% of the money that was allocated. A special allocation was given, 1,500 million rupees, out of which 75% had been spent. Only thing that we have not reached the departments, and the balance 25% also will be spent before the end of the year. Thank you.
Gaurava Sridharan.
Gaurava Amachar avargale, the தேசிய நல்லிணக்க அமைச்சினூடாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு ஒரு தனியான கூட்டங்களை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேணும். இப்போ உங்களுடைய ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இருந்தாலும் இதை கிளிநொச்சி செயலகத்தில் அங்கே உள்ள மக்களிட பிரச்சனை வீதி பிரச்சனையை தனியாக ஆராயப்பட வேணும். அப்பொழுது தான் அங்கே உள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்ட முடியும். நாங்கள் பொதுவாக பேசுகிற பொழுது உண்மையில் விடுவிக்கப்பட்ட போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகள் என்றால் அவர்களிட பெருந்தொகையானவர்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவில் இருக்கிறார்கள். அப்போ பெரும்தொகையான அந்த போராளிகளுக்கு எவ்வாறு வேலையை வழங்குறது, என்னென்ன ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கலாம், அல்ல என்ன தொழில் முயற்சியை செய்தால் கொண்டு வரலாம், எந்த வீதிகளில் முதல் முன்னுரிமை கொடுக்கறது, இதற்கான நிதி திட்டம் இங்கே, இதுக்கான சிறப்பு ஒரு ஸ்பெஷல் வேலைத்திட்டம் ஒன்று, ஒரு சிறப்பு வேலைத்திட்டம் ஒன்றுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேணும். அதை அந்தந்த மாவட்டத்தில் செய்கிறது தான் நல்லதாக அமையும்.
இந்த நாங்கள் வாரவாரம் ஆரம்பத்திலே ஜனவரிலே நாங்கள் உங்களில் சந்தித்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களோட தேவை என்னன்னு அறிஞ்சு அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்று நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன்.
அமைச்சர் அவர்களே, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் அதை செய்த மாதிரி நன்றி.